தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்படையின் வரலாற்றினை தாங்கி வருகின்றது கடற்புலிகளின் வரலாற்று தடங்கள். பாகம் 6.
சிங்கள கடற்படையுடன் ஒப்பிடும் போது பலமும் வளமும் குறைந்த நிலையிலும் எதிரியை வெற்றி கொள்வதற்குரிய தந்திரோபாயங்களையும் தாக்குதல் திட்டங்களையும் வரைந்து கடற்புலிகளின் பலத்தை பெருக்குவதில் தலைவர் தீவிர கவனம் செலுத்துகின்றார். ஆனையிறவு சமரை அடுத்து 1991 ஆண்டின் பிற்பகுதியில் விடுதலை புலிகளின் கடற்புலிகள் என்ற பெயர் மாற்றத்துடன் வேகங்கொண்ட கடற்புலிகளின் செயல்பாடுகள் இந்த 2 வருடத்தில் போரின் போக்கையே தீர்மானிக்கும் அளவுக்கு ஒரு நிர்ணய சக்தியாக வளர்ந்துவிட்டது. அதுவும் கடந்த மாதம் கிளாலி கடல் நீரேரியிலும் பருத்துத்துறை பெருங்கடலிலும் 4 நாள் இடைவெளிக்குள் கடற்புலிகள் மேற்கொண்ட 2 தாக்குதல்களின் வெற்றிகளும் அத்தாக்குதல்களின் தன்மைகளும் கடற்புலிகளின் பலத்தை எடுத்து காட்டியுள்ளன. இலங்கை தீவில் 2 இராணுவங்கள் என்ற கருத்துடன் 2 கடற்படைகள் என்றும் மதிப்பிட தூண்டும் அளவுக்கு கடற்புலிகள் ஒரு சக்தியாக உருவாகிவிட்டனர். கடற்புலிகளின் இந்த வளர்ச்சி சிங்கள பேரினவாதிகளை கலக்கமடைய செய்துவிட்டது. அவர்களது கலக்கத்துக்கு காரணம் உண்டு. ஈழப்போர் 2 சிங்கள அரசுக்கு போதித்த பாடங்களில் ஒன்று கடல்வழி தொடர்பு இல்லாத படை முகாம்கள் நிலைத்திருக்க முடியாது என்பதுதான். ஆனால் இன்று அந்த கடல்வழி தொடர்புக்கு ஆதாரமாக இருந்து வரும் சிங்கள கடற்படைக்கு சோதனை காலம் தொடங்கிவிட்டது. ஆனையிறவு சமரின் பின் குடாநாட்டுடனான சகல தரைப்பாதைகளையும் துண்டித்து யாழ் குடாநாடு மீது ஒரு முழுமையான இராணுவ முற்றுகையை இட்டு பொருளாதார தடையை பூர்ணமாக அமல்படுத்தி பொதுமக்களை பட்டினி போட்டு அவர்களின் உறுதிப்பாட்டை உடைப்பதுடன் புலிகள் இயக்கத்தையும் அழித்து விடுதலை போராட்டத்தையும் ஒடுக்க அரசு பெரும் முயற்சி செய்தது. இதனை கண்ட குடாநாட்டு மக்களில் ஒரு பகுதியினர் இடிந்து போய் பீதியில் இருந்தனர். புலிகள் இயக்கத்தின் இறுதிக்காலம் நெருங்கிவிட்டது என பேரினவாதிகள் அகமகிழ்ந்தனர். அப்பொழுதுதான் கடற்புலிகள் கடலிலே காவியம் படைக்க தொடங்கினர். கிளாலி கடல் நீரேறி பிரதான பொருதுகலமாகவும் போராட்டத்தின் தலை நிதியையே தீர்மானிக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் மாறத் தொடங்கியது. படையினரின் பயமுறுத்தல்களையும் அரசின் தடை சட்டங்களையும் புறந்தள்ளி விட்டு கடல் நீரேறி ஊடாக மக்கள் பயணம் போக தொடங்கிய போது அதனை தடுக்க சிங்கள கடற்படை செயலில் இறங்கியது. கடல் நீரேரியை கட்டுப்படுத்துவதற்கென சங்குப்பட்டி இறங்குதுறைக்கருகிலுள்ள நாகதேவன் துறையில் ஒரு கடற்படை தளத்தை அது அமைத்து கொண்டது. 50 கலிபர் துப்பாக்கியுடன் ரேடர் கருவிகள் பொருத்தப்பட்ட நீருந்து விசைப்படகுகளை கடற்படையினர் கடல் ரோந்துக்கு பயன்படுத்தினர். உல்லாச பயணம் போவது போல நாகதேவன் துறையிலிருந்து ஆனையிறவு இராணுவ தளத்துக்கு கடல் நீரேறி வழியாக அடிக்கடி கடற்படையினர் ரோந்து சென்றனர். இவ்விதம் பல விசைப்படகுகள் சேர்ந்து கடல் நீரேறியில் ரோந்து போகத் தொடங்கின. இத்தகைய ரோந்து தொடர் ஒன்றை 29/12/1991 அன்று தாக்கிய கடற்புலிகள் 9 கடற்படையினரை கொன்று அவர்களது ஆயுதங்களையும் கைப்பற்றினர். இவ்வாறான தாக்குதல்கள் கடல் நீரேரியில் தொடர்ந்தன. அதன்பின் ஆனையிறவுக்கான கடல் ரோந்து தடைப்பட்டது. இரவு நேரங்களில் மக்களின் படகு பயணத்துக்கு பாதுகாப்பு அளித்து வந்த புலிகளின் விசைப்படகுகளுக்கும் சிங்கள கடற்படையின் விசைப்படகுகளுக்கும் இடையே நேரடி கடற்சண்டைகள் நடைபெறத் தொடங்கின. இச்சண்டைகளில் கடற்புலி வீரர்கள் காட்டிய வீரமும் அபார துணிச்சலும் சிங்கள கடற்படையை கதிகலங்கச் செய்தன. இறுதியில் 26/8/1993 அன்று நடந்த கடற்சண்டையும் கரும்புலி தாக்குதலும் கடல் நீரேரியில் சிங்கள கடற்படையை தூர விலகியிருக்க செய்துவிட்டன. இவ்விதம் கிளாலி கடல் நீரேரி ஊடாக ஒரு போக்குவரத்து பாதையை திறந்த கடற்புலிகள் சிங்கள கடற்படையுடன் இடைவிடாது மோதி வீர சாதனைகள் பல புரிந்து இறுதியில் கிளாலி கடல் நீரேரியில் மேலாதிக்கம் பெற்றுவிட்டனர். இந்த வகையில் கிளாலி கடல் நீரேரியில் கடற்புலிகள் நிகழ்த்திய கடற்சண்டைகள் எமது போராட்ட வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றுக்கொள்ளும். கடற்சண்டைகளை பொறுத்தளவில் கிளாலி கடல் நீரேரியை போன்று ஆழம் குறைந்த கடல்களில் நடைபெறும் படகு சண்டைகள் ஒரு பரிமாணத்திலும் ஆழ்கடலில் நடைபெறும் கடற்சண்டைகள் இன்னொரு பரிமாணத்திலும் இருக்கும். ஆழம் குறைந்த கடலில் அலைகள் குறைவாக இருக்கும். எனவே சாதாரண படகுகளையும் சண்டை படகாக பயன்படுத்த முடியும். அத்துடன் டோரா போன்ற சக்தி வாய்ந்த பீரங்கி படகுகளை ஆழம் குறைந்த கடலில் ஓட்ட முடியாது. இவை கடற்புலிகளுக்கு சாதகமான விடயங்கள். ஆனால் ஆழ்கடலில் பாரிய அலைகள் இருக்கும். அந்த அலைகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு படகுகளும் பாரம் கூடியதாகவும் பாரியதாகவும் வலிமை உடையதாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பொங்கும் அலைகளின் மத்தியிலும் குறி பிசகாது எதிரி படகுகளுடன் மோத முடியும். இவ்விதமாக பாரிய படகுகளை கொள்வனவு செய்யும் வசதிகளோ அல்லது கட்டும் வசதிகளோ தற்போது கடற்புலிகளிடம் இல்லை. இதற்கு நிறைந்த தொழில்நுட்பத்துடன் பெருமளவில் பணமும் தேவை. ஆனால் ஆழ்கடலிலும் அதிரடி தாக்குதல் செய்வதற்குரிய சக்தியுடனேயே கடற்புலிகள் உள்ளனர். அவ்விதம் பல அதிரடி நடவடிக்கைகளை செய்து சிங்கள கடற்படைக்கு கணிசமான இழப்புகளையும் இடைவிடாத தலையிடியையும் கொடுத்து வருகின்றனர். சிங்கள கடற்படையை பொறுத்த அளவில் ஆழ்கடலிலும் கடற்புலிகள் ஆதிக்கம் பெற்றுவிடுவார்களோ என்ற அச்சம்தான் தற்போது மேலோங்கியுள்ளது. ஆயினும் சிங்கள கடற்படைக்கு சவாலாக ஆழ்கடலில் நேரடி சண்டைகளில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு கடற்புலிகளின் சக்தி பெருகினாலே போதும். அது போரின் போக்கையே தலைகளாக மாற்றிவிடும் என்பது இராணுவ ஆய்வாளர்களின் எதிர்பார்ப்பு. இன்றைய நிலையில் வடதமிழகத்தில் உள்ள அனைத்து படை முகாம்களின் பாதுகாப்பும் சிங்கள கடற்படையின் பலத்திலேயே தங்கியுள்ளது. கடற்படையின் உதவி இல்லாமல் வடதமிழகத்தின் படை முகாம்களை பராமரிப்பது என்பது சிங்கள அரசுக்கு இயலாத ஒன்று. படை முகாம்களுக்கு தேவையான உணவு, ஆயுத தளவாடங்கள் மற்றும் அனைத்து பொருட்களும் கடற்படை மூலமே விநியோகிக்கப்படுகின்றன. அத்துடன் படை முகாம்கள் புலிகளால் தாக்கப்படும் போதும் கடல் வழியேதான் சிங்கள படைகளுக்கு உதவிகள் வந்து சேருகின்றன. இந்த விநியோகங்களுக்கும் உதவிகளுக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு கடற்புலிகளின் நடவடிக்கைகள் ஆழ்கடலில் தொடர்ச்சியாக அமையுமாயின் கடலோர படை முகாம்கள் சிலவற்றை அகற்ற வேண்டிய நிர்பந்தம் சிங்கள அரசுக்கு எழலாம். பருத்தித்துறை பெருங்கடலில் 29/8/1993 அன்று டோரா சண்டை படகு மூழ்கடிக்கப்பட்ட பின் இந்த அச்சம் சிங்கள படைத்துறையினரின் மத்தியில் எழுந்துள்ளது. கடற்புலிகளின் பாய்ச்சலுக்கு சிங்கள கடற்படையின் பாரிய கப்பல்களும் உள்ளாகலாம் என்ற பயம் சிங்கள கடற்படையையும் ஆட்கொண்டு விட்டது. அத்துடன் கடற்படையிடம் இருக்கும் ஒவ்வொரு சண்டை படகும் பல கோடி ரூபாய் பெறுமானம் உள்ளது. பருத்தித்துறை கடலில் மூழ்கடிக்கப்பட்ட டோரா சண்டை படகின் பெறுமதி 30 கோடி ரூபாய் என சிங்கள தேசத்து பத்திரிகையொன்று கூறியுள்ளது. இவ்விதமாக பெருங்கடலிலும் சிங்கள கடற்படை தொடர்ச்சியான இழப்புகளை சந்தித்து தனது கடல் ஆதிக்கத்தை இலக்குமாக இருந்தால் படை முகாம்களுக்கான விநியோகங்களை கடற்படை முழு அளவில் செய்ய முடியாது போக வாய்ப்புண்டு. இத்தகைய பொறுப்பை ஸ்ரீலங்காவின் வான்படையால் பிரதியீடு செய்ய முடியாது. எனவே படை முகாம்களில் ஆட்குறைப்பு செய்ய வேண்டிய நிர்பந்தம் படைத்துறை தலைமைக்கு ஏற்படலாம். இதன் பொருள், ஒன்றில் படை முகாம்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் அல்லது சிங்கள படைகள் தாம் கைப்பற்றி வைத்திருக்கும் நிலப்பகுதியிலிருந்து கணிசமான பகுதியை விட்டு பின்வாங்க வேண்டி வரும். சமித்ர பெர்னாண்டோ என்ற சிங்கள விமர்சகர் செப்டம்பர் 5 ஐலண்ட் வார இதழில் இப்படி எழுதுகின்றார். விநியோக வசதிகளுக்காக கடற்படையே நம்பியிருக்கும் கரையோர இராணுவ முகாம்களை அப்புறப்படுத்தும் வகையில் அரசாங்கத்தை நிர்பந்திப்பதுதான் கடற்புலிகளின் செயல்பாடுகளின் பிரதான இலக்காக இருக்கின்றது. தொடர்ச்சியான முறையில் கடற்படை மீது அழிவுகளை ஏற்படுத்தினால் கரையோர இராணுவ முகாம்களை அகற்றுவதை தவிர அரசுக்கு மாற்று வழியில்லாது போகும் என புலிகளின் தலைமை நம்புகிறது. தமிழீழ கடலிலே கடற்புலிகள் மேலாதிக்கம் பெற்றால் அது கரையோர சிங்கள படை முகாம்களுக்கு சாவுமணி அடிக்கும். அதனால் கணிசமான பகுதி நிலமும் சிங்கள படைகளிடமிருந்து விடுவிக்கப்பட்டுவிடும். அத்துடன் சிங்கள அரசு தமிழீழ மக்கள் மீது திணித்துள்ள சகல விதமான பொருளாதார தடைகளையும் மீன்பிடி மற்றும் போக்குவரத்து தடைகளையும் பிசுபிசுக்க செய்துவிடும். இந்த பொற்காலத்தை தமிழீழ மக்களின் கைகளுக்கு விரைவாக கிடைக்க செய்யும் இலட்சியத்தோடு கடற்கரும்புலிகளின் துணையுடன் கடற்புலிகள் அயராது பாடுபடுவர்.
உறவுகள், இதுவரை கடற்புலிகளின் வரலாற்று தடங்களை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம்.